Paul had a great burden when he came to the end of his life.
Paul thudaiya kadaisi naatkalile oru baaram kondavarai vaandar.
He had served the Lord for about 37 years.
37 aandugalaga avar devanukku ooliyam seidar.
And he writes in 2 Timothy chapter 2.
2 Timotheyu 2nd adhigarathile Paul ezhugiraar.
We already saw verse 21, how we can once again become a golden vessel if we have become earthen vessels.
Naam manmandamai maari vittal meendum eppadi oru pon paathramai maara mudiyum endru 2 Timothey 2nd adhigaram 21st vasanathile naam dhyanithom.
But in the first verses of that chapter,
ஆனால் இந்த அதிகாரத்தின் முதல் சில வசனங்கள்,
he is writing to Timothy.
அவர் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார்.
Timothy must have been about 20-25 years younger to him.
தீமோத்தேயு பவுலை காட்டிலும் 20-25 வயது குறைந்தவராய் இருந்திருப்பார்.
It was another generation.
அவர் மற்ற ஒரு சந்ததியாக எழும்புகிறார்.
And Paul was burdened that another generation must rise up to be faithful to God.
தேவனுக்கென்று உண்மையாய் இருக்கும்படியாக வேறொரு சந்ததி அடுத்த தலைமுறை எழும்ப வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார்.
There are many older brothers who have served in the church for many years.
அநேக ஆண்டுகளாக சபையிலே முதிய சகோதரர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள்.
The time has come for people who are 20-25 years younger than us now to do the work.
நம்மை காட்டிலும் வயதில் 20-25 வயது குறைந்தவர்கள் இந்த ஊழியத்தை வேலை எடுத்து செய்வதற்கு ஆயத்தமாக வர வேண்டும்.
That was the burden Paul had.
இந்த பாரத்தை தான் பவுல் உள்ளத்திலே கொண்டிருந்தார்.
And it is to such people that Paul is writing and the Holy Spirit is writing.
அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பவுல் அல்லது ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதுகிறார்.
But you must be golden vessels.
நீங்கள் பொன் பாத்திரங்களாக இருக்க வேண்டும்.
And he tells Timothy,
தீமோத்தேயுக்கு சொல்கிறார்,
be strong verse 1 in the grace that is in Christ Jesus.
கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு.
He is not telling, in nowhere does he tell Timothy to seek for the gift of healing or miracles or any such thing.
குணமாக்கும் வரங்களை நாடு அல்லது அற்புதங்கள் செய்யும் வரங்களை நாடு என்று எங்கேயுமே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லவில்லை.
That is what so many people are seeking today and they end up going after money.
ஆனால் இன்றைக்கு அநேகர் இதை தான் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் முடிவிலே பணத்தை நாடுகிறவர்களாய் அதிலே போகிறார்கள்.
Paul told Timothy to run away from all that.
இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி ஓடு என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார்.
But be strong in the grace that is in Christ Jesus.
கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு.
What he wanted Timothy to learn is how to get more and more grace from God.
தேவனிடத்திலிருந்து அதிகமாய் எப்படி கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார்.
I believe that is what all of us in CFC need to learn.
CFC சபையில் உள்ள நாம் எல்லாருமே இதை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நானும் நம்புகிறேன்.
There was no grace in the world till Jesus Christ came.
இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் வரை இந்த பூமியில் கிருபை இல்லை.
In the Old Testament they had mercy but no grace.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்களுக்கு இரக்கம் இருந்தது, ஆனால் கிருபை அப்பொழுது இல்லை.
The Lord revealed himself in mercy to sinners.
பாவிகளுக்கு இரக்கத்தின் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தினார்.
But there was no grace.
ஆனால் அப்பொழுது கிருபை இல்லை.
The Bible says Moses only brought the law.
மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்கிறது.
Jesus brought grace.
ஆனால் இயேசு கிறிஸ்துவோ கிருபையை கொண்டு வந்தார்.
I must show you that verse in John chapter 1.
அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் 1 அதிகாரம்.
Many of you know that.
உங்களில் அநேகர் அந்த வசனத்தை அறிந்திருக்கலாம்.
But we have a young generation growing up in our midst who do not know these verses.
ஆனால் இந்த வசனங்களை அறியாத இளைய தலைமுறையினர் இப்பொழுது வளர்ந்து வருகிறார்கள்.
And I want to say to all of you elder brothers.
மூப்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்.
When you preach in your church.
உங்களுடைய சபையில் நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது,
don't say, oh, I already preached that 20 years ago.
20 வருஷத்துக்கு முன்பதாகவே நான் இதை பிரசங்கித்து விட்டேனே என்று சொல்ல வேண்டாம்.
I preached that 10 years ago.
10 வருஷத்துக்கு முன்பாக தானே நான் பிரசங்கித்தேன்.
There are children who have grown up who never heard you say that 20 years ago.
20 ஆண்டுகள் முன்பதாக நீங்கள் சொன்னதை கேள்விப்பட்டிராத பிள்ளைகள் இன்றைக்கு சபையில் இருக்கிறார்கள், வளர்ந்து வருகிறார்கள்.
10 years ago they were too small to understand what you were saying.
10 ஆண்டுகள் முன்பதாக நீங்கள் சொல்வதை விளங்கிக்கொள்ள கூடாத அளவுக்கு அவர்கள் சிறியவர்களாக இருந்தார்கள்.
So you have to repeat it.
ஆகவே நீங்கள் மீண்டுமாய் இதை சொல்ல
வேண்டியிருக்கிறீர்கள்.
10 ஆண்டுகள் முன்பதாக நீங்கள் சொன்னதை பிரசங்கித்ததை திரும்பமாய் சொல்ல
வேண்டியிருக்கிறது.
புதிய தலைமுறை விரும்புகிறார்களே அவர்களுக்கு சொல்ல வேண்டும்.
So listen to this verse.
ஆகவே இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள்.
John chapter 1.
யோவான் 1 அதிகாரம்
17.
17 வசனம்.
The law was given through Moses but grace and truth came through Jesus Christ.
நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின.
There was no grace till Jesus came.
இயேசு வரும் வரை கிருபை இல்லாதிருந்தது.
But what about truth?
சத்தியம் அதை குறித்து என்ன?
In the Bible, in the New Testament, when it speaks about truth, it is speaking about reality.
புதிய ஏற்பாட்டிலே சத்தியம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு நிஜம் அல்லது யதார்த்தத்தை சொல்கிறது.
There's a truth in the mind as a truth in the life.
மனதிலே இருக்கக்கூடிய ஒரு சத்தியம் ஒன்று உண்டு, வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு சத்தியம் என்று ஒன்று உண்டு.
Truth in the mind is there in the Old Testament also.
மனதிலே இருக்கக்கூடிய சத்தியம் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் இருந்தது.
But this truth is truth in your life.
ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இந்த சத்தியமானது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சத்தியம்.
Which is what David says in Psalm 51.
இதைத்தான் தாவீது சங்கீதம் 51ல் சொல்கிறார்.
It's very important to understand that.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம்.
In Psalm 51,
சங்கீதம் 51,
when David sinned,
தாவீது பாவம் செய்த பொழுது,
he was a hypocrite.
அவர் ஒரு மாய்மாலக்காரராக இருந்தார்.
He is writing hymns on the outside and psalms and then privately he is sinning with women.
அவர் வெளிப்பிரகாரமாக சங்கீதங்களையும் வேதங்களையும் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில ஒரு ஸ்திரீயோடு கூட பாவம் செய்து கொண்டிருந்தார்.
He never did that in the first 30 years of his life.
தன்னுடைய வாழ்க்கையின் 30 ஆண்டுகள் முதல் 30 ஆண்டுகளிலே அப்படி அவர் செய்யவில்லை.
Do you know at what age David sinned with Bathsheba?
எத்தனை வயதிலே தாவீது பத்சிபாளோடு கூட பாவம் செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா?
When he was 52 years old.
அவருக்கு தாவீதுக்கு 52 வயதா இருக்கும் பொழுது.
When he was below 30 he was running around in the caves and all that, he never sinned with any woman.
30 வயதுக்கு கீழாக இருக்கும் பொழுது அவர் ஒரு குகை விட்டு இன்னொரு குகையாய் பயந்து ஓடிக்கொண்டே இருந்தார் சவுலுக்கு. அப்பொழுது அவர் எந்த ஸ்திரீயோடும் கூட பாவம் செய்யவில்லை.
He wrote so many wonderful psalms.
எவ்வளவு அற்புதமான சங்கீதங்களை அவர் எழுதினார்.
But when he became rich,
ஆனால் ஐஸ்வர்யமான பொழுது,
and he got a lot of honor,
நிறைய கனம் வந்த பொழுது,
and everybody respected him,
எல்லாரும் அவரை மதித்தார்கள்.
That's the time when he began to sin with women.
அந்த நேரத்தில் தான் ஸ்திரீயோடு கூட பாவம் செய்ய ஆரம்பித்தார்.
And he says here he confessed his sin.
அவர் இங்கே சொல்கிறார் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தேன் என்று சொல்கிறார்.
He says here verse 5 verse 6
ஆறாம் வசனத்திலே சொல்கிறார்,
Lord you desire truth in the innermost being.
இதோ உள்ளத்தின் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று சொல்கிறார்.
That is the truth which Jesus brought.
இந்த சத்தியத்தை தான் இயேசு கொண்டு வந்தார்.
Not truth in the mind.
மனதிலே மூளையிலே இருக்கக்கூடிய சத்தியம் அல்ல.
Truth in the mind even Adam had.
மனதிலே இருக்கக்கூடிய சத்தியம் என்பது ஆதாமுக்கும் கூட இருந்தது.
You know, to understand things in the mind.
மனதிலே காரியங்களை விளங்கிக் கொள்வது.
But truth in the innermost being.
ஆனால் உள்ளத்திலே ஆழத்திலே உண்மை இருப்பது.
Nobody in the Old Testament could have.
பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே இல்லை.
That means that my inner life is exactly like my outer life.
அதனுடைய பொருள் என்னவென்றால் என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கையும் உள்ளரங்கமான வாழ்க்கையும் ஒன்றாகவே இருந்தது.
That is the meaning of truth in the innermost being.
உள்ளத்தின் உண்மையிலே ஆழத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர் என்பதனுடைய அர்த்தம் இதுதான்.
There are many believers sitting in CFC churches who don't have truth in the innermost being.
உள்ளத்திலே உண்மை இல்லாத அநேகர் CFC சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
That is because they don't get grace from God.
ஏனென்றால் அவர்கள் தேவனிடத்திலிருந்து கிருபை பெறாதபடியினாலே.
David realized it.
தாவீது அதை உணர்ந்தார்.
Lord, I am a hypocrite.
ஆண்டவரே, நான் ஒரு மாயமாலக்காரன்.
I am saying so many things about God.
தேவனை பற்றி பல பல காரியங்களை சொல்கிறேன்.
In my innermost being, I don't have that life.
என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அந்த ஒளி சத்தியம் இல்லை ஆண்டவர், அந்த வாழ்க்கை இல்லை.
I am living a different type of life in my home. And a different type of life before people.
ஜனங்கள் முன்பதாக ஒரு வாழ்க்கை, வீட்டிலே வேறு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
And that is how it was with all Old Testament people.
இப்படித்தான் பழைய ஏற்பாட்டின் மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் இருந்தது.
You see the great prophet Elijah.
எலியா என்ற பெரிய தீர்க்கதரிசியை பாருங்கள்.
In front of people he could bring fire down from heaven.
ஜனங்கள் முன்பதாக வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த ஒரு தீர்க்கதரிசி.
And then in his private life,
தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே,
he was sitting and saying, Lord, I am so discouraged, please take away my life, I don't want to live.
ஆண்டவரே, நான் இனி வாழ விரும்பவில்லை, என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சோர்ந்து போய் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார்.
The next day,
அடுத்த நாளிலே அப்படி சொல்கிறார்.
Read that in 1 Kings 18 and 19 chapter.
ஒன்று ராஜாக்கள் 18 19 அதிகாரங்களிலே வாசித்து பாருங்கள்.
One day brings fire from heaven, next day is discouraged and saying, Lord, I want to die.
ஒரு நாளிலே வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வருகிறார், அடுத்த நாளிலே ஆண்டவரே நான் மரிக்க விரும்புகிறேன், ஜீவனை எடுத்துக்கொள்ளும், சாக போகிறேன் என்று
சொல்கிறார். The best people in the Old Testament could not have truth in the innermost being.
பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த மிக சிறந்த மக்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உண்மை இல்லை.
But Jesus came so that we can have truth in the innermost being.
ஆனால் நாம் உள்ளத்திலே உண்மை இருக்கும்படியாக இயேசு வந்தார்.
So remember that.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Grace and truth came through Jesus Christ.
கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று.
That if you receive everything that Jesus Christ comes to give you,
இயேசு உங்களுக்கு கொடுக்க வந்த எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டால்,
you receive the grace that the Lord gives you,
இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள்.
Listen to this good news.
நல்ல செய்தியை கவனித்து கேளுங்கள்.
Your inner life will be exactly like your outer life.
உங்களுடைய வெளியான வாழ்க்கையானது உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கோ அதே போல இருக்கும்.
It won't be painted.
அங்கே ஒரு சாயம் பூசப்பட்ட வாழ்க்கை அல்ல.
There are so many nowadays they make ornaments only painted to look like gold.
இன்றைக்கு கவரிங் கோல்ட் என்று சொல்லப்படுகிற ஆபரணங்கள் தங்கத்தை போலவே காட்சியளிக்கிறது.
It's not real gold. You put it in the fire, you discover it is not gold.
அது உண்மையான தங்கம் அல்ல. நீங்கள் அடுப்பிலே போட்டால் தெரியும் அது உண்மையல்லாத ஒரு பொருள்.
Inside is some cheap metal.
அது உள்ளே பார்த்தால் விலை போகாத ஒரு உலோகம்.
Outside it is like gold.
ஆனால் வெளியே தங்க முலாம் பூசப்பட்டதான ஒரு ஆபரணம்.
That's the condition of many believers.
அநேக விசுவாசிகளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது.
Or sometimes they make put laminate on some cheap wood.
சில சமயத்திலே விலை குறைந்த மட்டமான பலகையின் மீது அவர்கள் லேமினேஷன் பூசுவார்கள் அல்லது போடுவார்கள் ஒட்டுவார்கள்.
Ordinary plywood or some cheap wood.
அது மிகவும் விலை போகாத ஒரு மரமாக இருக்கலாம் அல்லது சாதாரண பிளைவுட்.
And they put some laminate, it looks like teak.
இப்பொழுது அது மேலே லேமினேஷன் என்றதான ஒரு ஒன்றை ஒட்டுகிறார்கள். அது பார்க்கப்படுவதற்கு தேக்கு மரம் போலவே இருக்கிறது.
Most Christians I have met are laminated Christians.
நான் சந்தித்த அநேக கிறிஸ்தவர்கள் லேமினேட்டட் கிறிஸ்தவர்களாக மேலே பூசப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள்.
You take a screwdriver and scratch that laminate, you see what is inside.
ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து நீங்கள் சுரண்டி பார்த்தால் உள்ளே என்ன மரம் இருக்குது என்று கண்டுபிடித்து விடலாம்.
And you scratch some believers, irritate them a little bit, you'll discover what is inside.
விசுவாசிகளை கொஞ்சம் போய் அவர்களை எரிச்சலூட்டி பாருங்கள், உண்மையான கட்டை என்ன என்பது தெரிந்துவிடும்.
It is all on the outside.
வெளியே தான் அந்த முலாம் பூசப்பட்டது.
We must not be like that.
நாம் அப்படி இருக்க கூடாது.
Are you fed up of being like that?
அப்படி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் சலிப்படைந்து விட்டீர்களா?
Do you want to just appear to be a golden vessel on the outside and mud pot inside?
வெளியே நான் பார்ப்பதற்கு தங்க முலாம் பூசப்பட்ட தங்க பாத்திரத்தை போல இருக்க வேண்டும் ஆனால் உள்ளேயோ மண் பாத்திரமா இருக்க வேண்டுமா?
You want to be gold all the way through to the middle.
அல்லது உள்ளே நோண்டி பார்த்தால் உள்ளே வரைக்கும் அது தங்கமாகவே இருப்பது போல இருக்க வேண்டுமா?
Truth has come through Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சத்தியம் வந்தது.
Maybe you never understood that verse till today. Understand it today.
ஒருவேளை இன்று வரை அந்த வார்த்தைக்கு நீங்கள் அர்த்தம் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு விளங்கிக் கொள்ளுங்கள்.
Truth that David did not have.
தாவீதுக்கு இல்லாத அந்த சத்தியம் உண்மை.
Said, Lord, you desire truth in the innermost being, not on the outside.
ஆண்டவரே, வெளியரங்கமாக அல்ல ஆண்டவரே, உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர்.
I don't have it.
எனக்கு அது இல்லை ஆண்டவரே.
Please give it to me.
எனக்கு தயவு செய்து தாரும்.
He could not get it.
அவருக்கு அது கிடைக்கவில்லை.
God said no.
ஆண்டவர் இல்லை என்று சொல்லிவிட்டார்.
My spirit cannot dwell inside human beings.
மனிதர்களுக்குள்ளே என்னுடைய ஆவியானது வாசம் பண்ண முடியாது.
And until my holy spirit dwells inside human beings, they'll never have truth. In the innermost being.
என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் மக்களுக்குள்ளாக வாசம் பண்ணும் வரைக்கும் அவர்கள் உள்ளத்திலே உண்மை இருக்க முடியாது.
Why can't God's spirit dwell in human beings?
ஏன் மனிதர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ண முடியவில்லை?
Their sin is not cleansed.
அவருடைய உள்ளே இருக்கக்கூடிய பாவம் சுத்திகரிக்கப்படவில்லை.
Their sin could be cleansed only after Jesus died on the cross and rose up and went to heaven.
இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்து உயிரோடு எழுந்து தேவனிடத்திலே போகும் வரைக்கும் எவருடைய பாவமும் கழுவப்படவே இல்லை.
That is why he told his disciples, when I go to heaven, I'll send the Holy Spirit.
ஆகவே தான் சீஷர்களை பார்த்து நான் பரத்துக்கு போவேன், அங்கே இருந்து பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறேன் என்று சொன்னார்.
When I stand before my Father, all your sins can be cleansed.
நான் தேவனுக்கு முன்பாக அங்கே போய் நிற்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்.
Even the least of you believers will experience what even John the Baptist could not experience.
அப்பொழுது யோவான் ஸ்நானகன் பழைய ஏற்பாட்டிலே அனுபவித்திராத காரியங்களை உங்களிலே சிறியவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் கூட அதை அனுபவிக்க முடியும் என்று சொல்கிறார். அது என்ன?
It's not head knowledge.
அது தலையில உள்ள அறிவு அல்ல.
Those people had a lot of head knowledge.
அந்த மக்களுக்கு அதிகமான தலை அறிவு இருந்தது.
Truth in the innermost being.
ஆனால் உள்ளத்திலே உண்மை.
Do you long for that?
நீங்கள் அதற்காக தாகம் கொள்கிறீர்களா?
If you really long for it, God will meet with you.
உண்மையாகவே அதற்காக ஒரு வாஞ்சியம் தாகம் இருக்கும் என்று சொன்னால் தேவன் உங்களை சந்திப்பார்.
Many born again believers are happy with living a double life.
அநேக மறுபடியும் பிறந்த விசுவாசிகள் இரட்டை வாழ்க்கையை வாழ்வதிலே இன்னும் திருப்தி கொண்டிருக்கிறார்கள்.
One life in front of others.
மற்றவர்களுக்கு முன்பாக வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்று.
Pretending to be very spiritual.
ஆவிக்குரியலை போல நடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை.
And privately at home with their wife another life.
அந்தரங்கத்திலே அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலே மனைவி கணவன் இடத்திலே வேறு ஒரு வாழ்க்கை.
You know, this was the sin of Ananias and Sapphira.
இதுதான் அனனியாள் சப்பிராளுடைய பாவமாக இருந்தது.
Never forget this.
ஒரு காலம் இதை மறக்க வேண்டாம்.
In the New Testament,
புதிய ஏற்பாட்டிலே சபை
the first sin that God judged
devan nyayam thirtha mudhal paavam
it was not murder
கொலை அல்ல.
இட் வாஸ் நாட் அடல்ட்ரி.
விபச்சாரம் அல்ல.
இட் வாஸ் நாட் லவ் ஆஃப் மணி.
பண ஆசை அல்ல.
யூ நோ வாட் இட் வாஸ்.
அது என்ன தெரியுமா?
It was not having truth in the innermost being.
உள்ளத்திலே உண்மை இல்லாத வாழ்க்கை.
Ananias and Sapphira pretended that they are giving everything to God.
எல்லாவற்றையுமே தேவனுக்கு கொடுப்பது போல பாசாங்கு செய்தார்கள் அனனியாவும்
சப்பீராவும். In Acts chapter 5.
அப்போஸ்தலர் 5 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
And Peter stopped him.
பேதுரு அதை தடுத்து நிறுத்தினார்.
Ananias.
அனனியாவே.
Why are you telling a lie to the Holy Spirit?
ஏன் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்கிறாய்?
Why are you pretending to be coming to the church and pretending to be spiritual?
நீ ஏன் ஆவிக்குரியவனை போல நடந்து கொள்கிறாய்? சபைக்கு வந்து கொண்டு ஆவிக்குரியவனை போல நடிக்கிறாய்?
And you know what happened to him?
அவனுக்கு என்ன நடந்தது என்று அறிவீர்களா? அங்கே மரித்தான்.
3 hours later
3 மணி நேரம் கழித்து
his wife comes in
மனைவி உள்ளே வருகிறார்கள்
and peter asks gives her a chance to speak the truth
சத்தியத்தை பேசுவதற்கு மனைவிக்கு ஒரு தருணத்தை பேதுரு கொடுக்கிறார்
don't have time to show it to you you read it in acts 5
அதை காண்பிப்பதற்கு நேரம் இல்லை அப்போஸ்தலர் 5 லே வாசித்து பாருங்கள்
peter gave her a chance to speak the truth
சத்தியத்தை பேசுவதற்கு உண்மையை பேசுவதற்கு பேதுரு ஒரு தருணம் கொடுத்தார்
she could have said
அவள் சொல்லியிருந்திருக்கலாம்
no peter
பேதுருவே இல்லை
we sold it for more but we brought only a little bit of the money
இதைவிட அதிகமான பணத்துக்கு தான் நலத்தி விற்றோம் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்தது கொஞ்சம் தான்
she would have lived
அவள் உயிர் தப்பி இருப்பாள்
she would have lived because she would have had truth in the innermost being
உள்ளத்திலே உண்மை இருந்தபடியாலே அவள் வாழ்ந்திருந்திருப்பாள்
but she said yes that is how much we sold it for
ஆம் இவ்வளவு தான் நாங்கள் விற்றோம் என்று அவளும் சேர்ந்து போய் சொன்னாள்
peter said you lie
நீ பொய் சொல்கிறாயா
she died
அவளும் அங்கே மரித்தாள்
somebody asked me
சிலர் என்ன யாரோ ஒருவர் என்னை கேட்டார்கள்
Brother Jack, why doesn't God punish people like that today?
இன்றைக்கு ஏன் தேவன் அதுபோல மக்களை தண்டிப்பதில்லை என்று கேட்டார்.
I said there'll be hardly anybody left in the church if God punishes people like that today.
அப்படி தண்டித்திருந்தால் இன்றைக்கு சபையில ஆட்களே இருந்திருக்க மாட்டார்கள் என்று சொன்னேன்.
Only 2-3 people will be left.
சபையில அதிகபட்சம் ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் இருந்திருப்பார்கள்.
Why can't we all have truth in the innermost being?
ஏன் நாம் எல்லாரும் உள்ளத்திலே உண்மை வைத்திருக்க கூடாது?
You know when I was born again
நான் மறுபடியும் பிறந்த பொழுது
in the beginning I really had truth in the innermost being
ஆரம்பத்திலே உண்மையாலுமே உள்ளத்தின் ஆழத்தில் எனக்கு உண்மை இருந்தது
but over a period of time
நாட்கள் கடந்து செல்ல செல்ல
I began to backslide
நான் பின்மாற ஆரம்பித்தேன் பின்வாங்க ஆரம்பித்தேன்
the more I was serving God
எந்த அளவுக்கு அதிகமாக தேவனுக்கு ஊழியம் செய்தேனோ
I became proud that I was serving God
நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று பெருமைப்பட்டேன்
this is all in the years before CFC started
இவங்களெல்லாம் நான் சொல்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் CFC சபை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நடந்த சம்பவங்கள்
29-30 years old
அப்பறம் எனக்கு 29-30 வயது இருந்தது
4-5 years before CFC started
CFC சபை ஆரம்பிப்பதற்கு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் முன்பதாக
and I was preaching but it was not true in my inner life
நான் ஒன்றை பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன் அந்த பிரசங்கமே என்னுடைய வாழ்க்கையில் மெய்யாக இல்லை
tired of my life
என்னுடைய வாழ்க்கையில் சலித்து போய் விட்டேன்
I said Lord I don't want to continue like this
இதுபோல ஆண்டவரே எனக்கு வாழ்க்கை வேண்டாம்
I know you desire truth in the innermost being and I don't have it
என் உள்ளத்திலே உண்மை இருக்க நீர் விரும்புகிறீர் ஆனால் எனக்கு இல்லை ஆண்டவரே
but I want it
ஆனால் எனக்கு வேண்டும் ஆண்டவரே
I did not know how to get it
அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை
finally I got so fed up I said I best is I stop preaching
கடைசியாக நான் எந்த அளவுக்கு சலித்து போனேன் என்று சொன்னால் இனி பிரசங்கிப்பதே நிறுத்தி விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
1974 nearly 40 years ago
கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் முன்பதாக 1974 ஆம் ஆண்டு
I was preaching in a Baptist church those days
அந்த நாட்களிலே நான் பாப்டிஸ்ட் சபையிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன்
the Lord asked me a question
ஆண்டவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்
okay you have been fooling all these people about preaching holiness but it is not there in your life
நீ பரிசுத்தத்தை பேசி மக்களை எல்லாம் பேசி நீ உன் வாழ்க்கையில அது உண்மை இல்லை இப்படி ஏமாற்றிக் கொண்டிருந்தாய்
now this sunday are you willing to stand up there and tell the whole church I am a hypocrite
இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீ சபைக்கு முன்பாக நின்று அதே பிரசங்க மேடையில் நின்று கை உயர்த்தி நான் ஒரு மாயமானக்காரன் என்று சொல்வதற்கு நியாயமா என்று கேட்டார்
I remember that date very well
அந்த தேதி எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது
January 12, 1975
நீ பிரசங்கித்துக் கொண்டிருந்த சபையிலே போய் நின்று நின்று எல்லாரிடத்திலும் நான் ஒரு மாயமாக்காரன் என்று
சொல்றேன்
நீ எதை பிரசங்கித்தாயோ அதை நடைமுறைப்படுத்தவில்லை
That day God met with me.
அந்த நாளிலே தேவன் என்னை சந்தித்தார்.
Same day.
அதே நாளிலே
He filled me with the Holy Spirit.
அவர் என்னை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பினார்.
And turned my life around.
என்னுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாய் மாற்றினார்.
And 6 months after that CFC was born in my house.
அதற்கு பிறகு 6 மாதங்கள் கழித்து என்னுடைய வீட்டிலே CFC சபை உண்டாயிற்று பிறந்தது.
You know how the first church was born?
முதல் சபை எப்படி பிறந்தது தெரியுமா?
On the day of Pentecost,
பெந்தெகோஸ்தே நாளிலே,
through the baptism in the Holy Spirit,
பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக.
You know, CFC was born nearly 38 years ago.
38 ஆண்டுகள் முன்பாக CFC சபை எப்படி பிறந்தது தெரியுமா?
Through the baptism in the Holy Spirit,
பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக.
It was not born through any teaching.
எந்த போதனை உபதேசத்தினாலே பிறக்கவில்லை.
It was born when we were filled with the Holy Spirit.
நாங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்த பொழுது தேவனுடைய சபை அங்கே பிறந்தது.
Truth became real in the inner part.
உண்மையானது உள்ளத்திலே அது உண்மையாக மாறியது.
And my great fear is,
என்னுடைய பெரிய பயம் என்னவென்றால்,
that now so many of us know so much about truth.
இன்றைக்கு நாம் சத்தியத்தை பற்றி பல காரியங்களை அறிந்திருக்கிறோம்.
In our head,
நம்முடைய தலையிலே மூளையிலே,
we can explain victory over sin,
பாவத்தின் மேல் ஜெயம் பெறுவது எப்படி என்று அழகாய் விளக்கி சொல்லலாம்.
We can explain new covenant,
புது உடன்படிக்கை என்றால் என்ன என்று விளக்கி சொல்லலாம்.
We can even explain humility, brokenness, everything,
தாழ்மை என்றால் என்ன, நொறுங்குதல் என்றால் என்ன என்றெல்லாம் அழகாக வர்ணித்து பேசலாம்.
But
ஆனால்
you may not have truth in the innermost being,
உள்ளத்திலே உண்மை இல்லாமல் இருக்கலாம்.
That is the good news,
நல்ல செய்தி.
That you don't have to look like a tainted gold vessel,
மூலாம் பூசப்பட்ட தங்க பாத்திரத்தை போல,
a gold vessel through and through,
ஆனால் முழுக்க முழுக்க ஒரு தங்க பாத்திரமாகவே இங்கு மாற முடியும்.
You scratch, 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 it is still gold.
அதை நீங்கள் செதுக்கி செதுக்கி பார்த்தாலும் அது தங்கம்
தான்.
நீங்கள் ஒரு முனையிலே குத்தி அடுத்த முனை பார்த்தாலும் முழுக்க முழுக்க அது பொன்
தான்.
இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும்,
I want to ask you a question.
ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன்.
Is that true in your life today?
இன்றைக்கு இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் உண்மையா?
If people here can look into your private life,
உன்னை அந்தரங்க வாழ்க்கையை மக்கள் பார்த்து,
your thoughts,
சிந்தை வாழ்வு,
the way you speak to your husband or wife at home,
கணவனிடத்திலே மனைவியிடத்திலே வீட்டிலே எப்படி பேசுகிறீர்கள் என்பதை பார்த்து,
the type of things you are thinking about when you are on your own,
நீங்களாகவே தனியாக இருக்கும்பொழுது எவ்விதமான சிந்தனைகளை சிந்திக்கிறீர்கள் என்பதை யாராவது பார்த்து,
what you are thinking about when you lie down in your bed at night,
இரவு நேரங்களிலே படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கும்பொழுது எவ்விதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது,
when you are at the computer, what type of things you are looking at,
கம்ப்யூட்டருக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது எவ்விதமான காரியங்களையும் படங்களையும் பார்க்கிறீர்கள்,
you young people, the way you speak to your parents,
வாலிபர்களே நீங்கள் பெற்றோரிடத்திலே பேசக்கூடிய விதம்,
and you parents, what you are teaching your children, how they, whether you are disciplining them or not,
பெற்றோரே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கத்திலே வளர்க்கிறீர்களா இல்லையா என்கிற காரியம்,
can you let everybody here look into your private life,
இப்படி உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை எல்லாரும் பார்க்கும்படிக்கு நீங்கள் வாழ முடியுமா?
Or are there things in your private life, your home life, that you don't want other people to see,
அல்லது மற்ற மக்கள் இதை பார்த்து விட கூடாது என்று விரும்புகிற சில அந்தரங்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா?
But you are still giving people an impression that you are very holy,
ஆனால் நான் மிகுந்த பரிசுத்தவான் என்கிறதான ஒரு கருத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்கள்.
You are like Ananias,
நீங்கள் ஒரு அனனியாவை போல இருக்கிறீர்கள்.
You are like Sapphira,
நீங்கள் சப்பிராளை போல இருக்கிறீர்கள்.
You need to pray like David,
தாவீதை போல ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே,
you desire truth in the innermost being,
உள்ளத்தின் ஆழத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர்.
And here is the good news,
இங்கே ஒரு நல்ல செய்தி.
Moses could only bring the law,
மோசே நியாயப்பிரமாணத்தை மட்டுமே கொண்டு வர முடிந்தது.
And made the Jewish people very clever,
யூத மக்களை மிகுந்த புத்திசாலிகளாக மாற்றினார்.
But Jesus Christ,
ஆனால் இயேசு கிறிஸ்துவோ,
brought grace,
கிருபையை கொண்டு வந்தார்.
And truth,
சத்தியத்தை கொண்டு வந்தார்.
In the innermost being,
உள்ளத்தின் ஆழத்திலே.
And he brought it through the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இதை கொண்டு வந்தார்.
That is why the Holy Spirit is called the Spirit of grace in Hebrews 10:29.
ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவருக்கு எபிரேயர் 10:29 இன்னொரு பெயர் இருக்கிறது, அவர் கிருபையின் ஆவியானவர்.
And he is called the Spirit of truth in John 15 and John 16.
யோவான் 15:16 அதிகாரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார்.
Who can bring that grace and truth into your life?
உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த கிருபையும் சத்தியத்தையும் யார் கொண்டு வர முடியும்?
The Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர்.
That is what made those apostles different.
இதுதான் அப்போஸ்தலர்களை வித்தியாசமான மக்களாய் மாற்றியது.
That's what made them realize that Jesus is living.
இயேசு வாழ்கிறவர், உயிரோடு இருக்கிறவர் என்பதை இந்த காரியம் தான் அவர்களுக்கு உணர்த்தியது.
I believe the greatest need in all of our CFC believers,
நம்முடைய எல்லா CFC விசுவாசிகள் மத்தியிலேயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா?
To be filled with the Holy Spirit,
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்திருப்பது.
Spirit of grace,
கிருபையின் ஆவியினாலே நிறைந்திருப்பது.
Truth,
சத்திய ஆவியினாலே நிறைந்திருப்பது.
We are not to live just on mercy, 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 mercy,
இரக்கம் 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 என்றே வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது.
That is old covenant,
அது பழைய உடன்படிக்கை.
It's good,
நல்லதுதான்.
Mercy means forgiveness, 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 forgiveness.
இரக்கம் என்று சொன்னால் மன்னிப்பு, 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 மன்னிப்பு.
Grace is more than that.
கிருபை அதை காட்டிலும் அதிகமான ஒன்று.
Grace can help us to be overcomers.
நாம் ஜெயாளிகளாக இருப்பதற்கு கிருபை நமக்கு உதவி செய்கிறது.
Give us truth in the innermost being.
உள்ளத்தின் ஆழத்திலே உண்மையை அது தருகிறது.
So Paul tells Timothy,
ஆகவே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார்,
thinking of the next generation,
அடுத்த தலைமுறை முறையினரை குறித்து எண்ணுகிறார்.
I have also started thinking a lot about the next generation in CFC.
நானும் கூட CFC சபையிலே அடுத்த தலைமுறையை குறித்து சந்ததியை குறித்து அதிகமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டேன்.
I'm not saying I'm going to die very soon.
சீக்கிரமாய் நான் மரிக்க போகிறேன் என்று சொல்லவில்லை.
I pray that I'll live till Jesus comes.
இயேசு வரும் வரை நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
That's a good prayer for all of us to pray.
நாம் எல்லாரும் ஜெபிப்பதற்கு நல்ல ஒரு ஜெபம்.
I can't tell God to do it, but I say, Lord, that's what I want.
ஆண்டவரே இப்படி தான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நான் சொல்ல முடியாது, ஆனால் நான் விரும்புகிறது இதுதான் என்று சொல்லலாம்.
You know one thing about prayer.
ஜெபத்தை குறித்து ஒரு காரியம் சொல்லட்டுமா?
I'll tell you something.
நான் ஒரு சொல்றேன்.
Be like a little child.
சின்ன குழந்தையைப் போல இருங்கள்.
Real small child.
உண்மையாலுமே சின்ன குழந்தையைப் போல இருங்கள்.
What all things a 2-year-old child will ask his father.
ஒரு 2 வயசு குழந்தையை போய் பாருங்க, அது அப்பாட்ட என்னெல்லாம் கேட்கும்?
Dad, I want a real elephant, no toy elephant, real elephant.
அப்பா எனக்கு உண்மையான யானை வேணும். எனக்கு பொம்மை யானை எல்லாம் வேண்டாம். உண்மையான யானை இப்போதே இங்க கொண்டா நிறுத்துங்க.
No toy plane and all, give me a real aeroplane.
எனக்கு இந்த பொம்மை ஏரோப்ளேன் எல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு உண்மையான ஏரோப்ளேன் வேண்டும்.
What all we can ask God if I am like a child?
நான் ஒரு குழந்தையைப் போல இருந்தால் தேவனிடத்தில் என்னெல்லாம் கேட்கலாம்?
But you can ask God for anything.
என்ன வேண்டுமானாலும் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கலாம்.
If you will say this as the last sentence.
ஆனால் உங்கள் ஜெபத்தின் கடைசி வாக்கியம் இப்படி இருந்தால்,
But not as I will, but as thou will.
ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி இருந்தால் தாரும்.
If you can say that as the last sentence, you can ask God for elephants and aeroplanes and anything.
நீங்கள் மட்டும் உங்கள் ஜெபத்தின் கடைசி வாக்கியமாய் இப்படி சொல்ல முடிந்தால், நீங்கள் ஏரோப்ளேன் யானை என்ன வேண்டுமானாலும் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம்.
I come to God like a little child.
நான் தேவனிடத்தில் சின்ன பிள்ளை போல வருகிறேன்.
I ask for some fantastic things.
நான் மிகவும் அற்புதமான சில காரியங்களுக்காய் தேவனிடத்தில் கேட்கிறேன்.
Lord, I want to live till Jesus comes.
ஆண்டவரே இயேசு வரும் வரை நான் வாழ வேண்டும், உயிர் வாழ வேண்டும்.
But not as I will, but as
ஆனால் நான் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும்.
All of you must pray like that.
எல்லாரும் அப்படி ஜெபிக்க வேண்டும்.
Why not live till Jesus comes?
இயேசு வரும்வரை ஏன் உயிரோடு வாழ கூடாது?
So many such a great need for believers on this earth.
இந்த பூமியிலே விசுவாசிகளுக்கு அதிகமாய் தேவை.
But if God says no, you're not going to live till Jesus comes.
ஆனா இயேசு சொல்கிறார், நீ தேவன் சொல்கிறார், இயேசு வரும்வரை நீ உயிர் வாழ மாட்டாய்.
No, I got to take you away.
நான் அதற்கு முன்பாக உன்னை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன்.
Then praise the Lord, I accept it.
அப்படியானால் அதை ஆண்டவரே ஸ்தோத்தரித்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
Where did I learn this from?
நான் இதை எங்கே கற்றுக்கொண்டேன்?
From Paul.
Paul எடுத்திருந்து.
I'll tell you how Paul says in 1 Thessalonians 4. We must read the Bible carefully.
நீங்கள் வேதத்தை மிக கவனமாக வாசிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கே 4 அதிகாரம்.
See what Paul says about himself.
பவுல் தன்னை குறித்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
Now read the Bible slowly and carefully.
வேதத்தை மெதுவாக வாசியுங்கள், கவனமாக வாசியுங்கள்.
And I want you to read 1 Thessalonians 5.
1 தெசலோனிக்கே 5 அதிகாரம்.
Sorry, chapter 4, chapter 4.
4 அதிகாரம்.
Verse 16,
16th vasanam,
and 17,
17th vasanam.
Just read it slowly.
மெதுவாய் நாம் வாசிப்போம்.
And what do you learn from that?
இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
The Lord will descend from heaven with a shout.
கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும்,
with the voice of the archangel,
பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்,
and the trumpet of God,
தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
All those who have died in Christ will rise first.
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
And Paul says,
பவுல் சொல்கிறார்,
we who are alive,
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்,
we will be caught up.
நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம்.
So Paul says, if you ask Paul, Paul, are you going to be alive when Jesus comes?
பவுலை பார்த்து கேட்கிறீர்கள், இயேசு வரும்பொழுது நீங்கள் உயிரோடு இருப்பீர்களா?
Are you going to be the dead in Christ or those who are alive?
நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களில் ஒருவராக இருக்க போகிறீர்களா, அல்லது உயிரோடு இருக்கிறவர்களில் ஒருவராக இருக்க போகிறீரா?
Alive, he says.
அவர் உயிரோடு இருக்க போகிறேன் கிறிஸ்து வரும்பொழுது.
That was his faith when he wrote scripture.
வேத வாக்கியங்களை எழுதும்பொழுது அதுதான் அவருடைய விசுவாசமாக இருந்தது.
You believe that was inspired by the Holy Spirit?
பரிசுத்த ஆவியானவர் ஏவப்பட்டதை எழுதினார் என்று எண்ணுகிறீர்களா?
Inspired by the Holy Spirit, Paul says, I am one of those who's going to be alive when Jesus comes.
இயேசு வரும்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களில் நானும் ஒருவனாக இருக்க போகிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரால் உந்தப்பட்டு அவர் எழுதியிருக்கிறார்.
That's the faith he had.
அவருக்கு இருந்த விசுவாசம் இதுதான்.
But
ஆனால்
about 12 years later,
12 ஆண்டுகள் கழித்து,
after 12 years,
12 வருஷம் கழித்து,
he writes in 2 Timothy 4,
2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் எழுதுகிறார்.
When Paul wrote that, he was about 55.
பவுல் எழுதும்பொழுது 55 வயது அவருக்கு.
Now then he wrote 67. When he's 67 years old, he writes 2 Timothy 4.
2 தீமோத்தேயு 4 அதிகாரம் எழுதும்பொழுது அவருக்கு 67 வயது ஆகிவிட்டது.
There he says.
இங்கே அவர் சொல்கிறார்.
1 Timothy chapter 4.
1 தீமோத்தேயு 4 அதிகாரம்
verse 6.
6 வசனம்.
The last part.
கடைசி பகுதி.
The time of my departure has come.
நான் என் சரீரத்தை விட்டு போகக்கூடிய நாட்கள் வந்து விட்டது.
1 Timothy 4:6.
ஒன்று திமோத்தேயு 4:6.
நான்
வரும்வரை நீ உயிரோடு இருக்க மாட்டாய்.
Yeah, when the Lord says that, then we can say, okay, Lord, then I'm ready to go.
கர்த்தர் அப்படி சொல்லிவிட்டால் நாம் சொல்லலாம், ஆமா ஆண்டவரே நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன்.
So we must always have that hope.
ஆகவே நமக்கு எப்பொழுதுமே இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும்.
But while we are alive, Paul had this burden to train another generation for God.
அவர் உயிரோடு இருக்கும் பொழுது மற்ற ஒரு சந்ததியை, வரக்கூடிய தலைமுறையினரை தேவனுக்காக பயிற்சிக்க முடிய விரும்பினார்.
That is very important in all of our churches.
நம்ம எல்லா சபைகளிலுமே இது மிக முக்கியமானதாய் இருக்கிறது.
And some elders don't like to train another generation for God.
சில மூப்பர்கள் தங்களுக்கு வரக்கூடிய இளைய தலைமுறையினரை தேவனுக்கென்று பயிற்சி கொடுக்க விரும்புவதில்லை.
They want to sit there like maharajas forever.
எப்பொழுதுமே அவர்களே மகாராஜாவை போல மூப்பராக இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
But I tell them,
நான் அவர்களை பார்த்து சொல்கிறேன்,
how do you train your children?
உங்கள் பிள்ளைகளை எப்படி பயிற்சி கொடுக்கிறீர்கள்?
Do you train your children to live in your house forever?
எப்பொழுதுமே உங்கள் வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது போல பயிற்சி கொடுக்கிறீர்களா?
Do you keep them in your house 40-50 years old? You don't let them get married, sit in your house.
40-50 வயதானாலும் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே கிடையாது, வீட்டிலேயே இருப்பான்னு சொல்லி வீட்டிலேயே வைத்துக்
கொள்கிறீர்களா? You don't do that.
நீங்கள் பிள்ளைகளிடத்தில் அப்படி செய்வதில்லை.
As soon as they come somewhere 25-30 years old, you say, hey, we must get them married and send them out to the
25-30 வயசு 25-30 வயசாயிட்டா சரி, உனக்கு திருமணமாகி நீ தனியாக குடும்பம் நடத்த வேண்டும் என்று
அனுப்பிவிடுகிறோம்.
இன்னொரு சந்ததியாய் அவர்கள் வளர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம்.
We must have the same burden in the church.
இதே பாரம் சபையில் நமக்கும் இருக்க வேண்டும்.
That we must raise up another generation of people who love the Lord.
தேவனை நேசிக்கக்கூடிய வரக்கூடிய சந்ததி எழும்ப வேண்டுமே என்று அவர்களை எழுப்ப வேண்டும்.
Who are faithful to the Lord.
கர்த்தருக்கு உண்மையுள்ள ஒரு சந்ததி.
Who will run away from youthful lust.
பாலிய இச்சை விட்டு விலகி ஓடக்கூடிய சந்ததி.
Who will run away from immorality.
ஒழுக்க கேட்டிலிருந்து விலகக்கூடிய.
Who will run away from the love of money.
பண ஆசையிலிருந்து விலகக்கூடிய சந்ததி.
Who will run away from all idolatry.
எல்லா விக்கிரகாரணை விட்டு விலகி ஓடக்கூடிய சந்ததி.
And who will pursue righteousness and faith and love and peace.
நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நாடக்கூடிய ஒரு சந்ததி.
And with those who call on the Lord from a pure heart.
சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழக்கூடிய ஒரு சந்ததி.
That was Paul's burden.
இதுதான் பவுலுடைய பாரம்.
So he tells in 2 Timothy 2:2.
ஆகவே 2 Timothy 2:2 பவுல் சொல்கிறார்,
The things which you have heard from me in the presence of many witnesses, you must entrust it to other faithful people who will be able to teach others also.
அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி.
Whatever you heard from me, Timothy.
Timothyve, என்னிடத்திலிருந்து நீ என்னெல்லாம் கேட்டிருக்கிறாயோ.
Please preach the same thing to other people.
அதே காரியங்களை மற்றவர்களுக்கு பிரசங்கி.
That's what he's telling him.
அதைத்தான் சொல்கிறார் தீமோத்தேயுக்கு.
People ask me this question.
ஜனங்கள் நீ பார்த்து கேட்கிறார்கள்.
Brother Zach.
சகோதர ஜாக் அவர்களே.
What we hear you preach in the sermon, can we preach that also?
நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களே, அதை கேட்டு அதே காரியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணலாமா?
Yes, 2 Timothy 2:2.
2 Timothy 2:2.
Same thing you heard from me, please preach to other people.
என்னதிலே கேட்ட அதே காரியங்களை நீ மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணு.
Only thing, don't do it for your honor.
ஒரே ஒரு காரியம், உன்னுடைய சொந்த கணத்துக்காக அப்படி செய்ய வேண்டாம்.
Do it so that another generation will rise up to be faithful to the Lord.
உண்மையுள்ள அடுத்த சந்ததி தேவனுக்கென்று எழும்பும்படியாக அப்படி செய்.
I am not preaching for my honor.
நான் என்னுடைய கணத்துக்காக பிரசங்கிக்கவில்லை.
Never preached for honor or money.
நான் கணத்துக்காகவோ பணத்துக்காகவோ ஒரு காலம் பிரசங்கிப்பதில்லை.
I preach so that people will live a godly life.
ஜனங்கள் தேவபக்தியில வாழ்க்கை வாழும்படியாக நான் பிரசங்கிக்கிறேன்.
And if that is what your burden is, you can preach everything that I preach exactly like I preach.
இதுதான் உன்னுடைய பாரமா இருக்குமானால் நான் பிரசங்கிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே நீ பிரசங்கிக்கலாம்.
In fact, I tell people, please don't bore people with useless sermons.
பிரயோஜனமில்லாத பிரசங்களை வைத்து நீங்கள் மக்களை போரடிக்க வேண்டாம் என்று சொல்கிறேன்.
You don't have a word one day.
ஒரு நாளிலே பிரசங்கிப்பதற்கு வார்த்தை கிடைக்காவிட்டால்
listen to some message of mine and at least preach that.
என்னுடைய செய்தியிலே சிலவற்றை கேட்டு அதையாவது பிரசங்கியுங்கள் என்று சொல்கிறேன்.
There's nothing wrong in that.
அதில் தவறில்லை.
If you're seeking the glory of God.
தேவனுடைய மகிமை மட்டும் நீங்கள் தேடுவதாக இருந்தால்
what you heard from me.
என்னிடத்திலிருந்து கேட்டவைகளை
the same thing.
அதே காரியத்தை
preach to others.
மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணு.
To faithful people.
உண்மையுள்ளவர்களுக்கு ஒப்புவி.
Those people
அவர்கள்
must go and preach to other people.
மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும்.
That is how they Paul taught Timothy to do it.
இப்படி தான் பவுல் தீமோத்தேயுக்கு செய்யும்படியாக கற்றுக் கொடுத்தார்.
See chapter 3
3rd chapter மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம்.
He says, you followed my teaching.
நீனுடைய போதகத்தை பின்பற்றினாய்.
You followed my conduct.
என்னுடைய நடக்கையை பார்த்தாய்.
My purpose.
என்னுடைய விசுவாசம்.
My faith.
என்னுடைய நோக்கம்.
Love.
சாந்தம், அன்பு, பொறுமை.
And you've seen all that.
நீ என்னுடைய வாழ்க்கையில பார்த்தாய்.
And verse 14.
14 வசனம்.
You must in your life continue in the things that you learn.
நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு.
And here is a very important phrase that I keep on emphasizing nowadays.
இப்படிப்பட்ட காலங்களிலே நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம்
இதுதான்.
14 வசனத்தின் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 14 வசனத்தின் கடைசி பகுதி.
Remember from whom you learnt these truths.
இன்னாரிடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டாய், கற்றாய் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும்.
From whom did you learn these truths?
இந்த சத்தியங்களை யாரிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்?
Was it from a hypocrite or was it from someone who was living what he preached?
ஒரு மாய்மாலக்காரனிடத்திலிருந்து இந்த சத்தியங்களை கற்றுக்கொண்டீர்களா, அல்லது எதை பிரசங்கிக்கிறாரோ அதையே தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டீர்களா?
I hear sometimes even some CFC believers saying,
சில சமயத்தில் CFC விசுவாசிகள் சொல்வதை கேட்டிருக்கிறேன்,
Oh brother, that television evangelist who preaches on Christian television,
கிறிஸ்தவ டிவி நிகழ்ச்சிகளில் பிரசங்கிக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சியில பிரசங்கிக்கூடிய பிரசங்கியார்,
that Tamil preacher,
அந்த தமிழ் பிரசங்கியார்,
that English preacher,
அந்த ஆங்கில பிரசங்கியார்,
what good message they preach,
என்ன நல்ல செய்தியை பிரசங்கிக்கிறார்கள்,
what nice thoughts they give from the word of God,
அவள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நல்ல நல்ல கருத்துக்களை அள்ளி கொடுக்கிறார்களே.
I say, okay,
சரி நான் சொல்கிறேன்.
Tell me, do you know anything about how he lives?
அவர் எப்படி வாழ்கிறார் என்பதை குறித்து ஏதாவது உங்களுக்கு தெரியுமா?
Do you know, have you ever met him?
எப்பொழுதாவது அந்த பிரசங்கியாரை சந்தித்திருக்கிறீர்களா?
Do you know how he lives in his private life?
அவர் தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறார் என்று உனக்கு தெரியுமா?
Do you know anything about his attitude to money?
பணத்தின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்று உனக்கு தெரியுமா?
Do you know how many crores of rupees these American men and women preachers collect from poor people there?
இந்த அமெரிக்க பிரசங்கியார்கள் ஏழை மக்களிடத்திலிருந்து கோடிக்கணக்கான பணத்தை எப்படி வசூலிக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா?
They build big houses for themselves and buy aeroplanes and cars and all for themselves.
தங்களுக்கென்று பெரிய மாட மாளிகையை கட்டுகிறார்கள், கார்களையும் ஏரோப்ளேன்களையும் வாங்கி இருக்கிறார்கள்.
They don't only buy cars, they buy aeroplanes for themselves.
அவர்கள் தங்களுக்கென்று கார் வாங்குவது மட்டுமல்ல, தங்களுக்கென்று மக்களிடத்திலிருந்து வசூலித்த பணத்தினாலே ஏரோப்ளேனை வாங்கி இருக்கிறார்கள்.
This is the man you're listening to.
இப்படிப்பட்ட மனிதன் பிரசங்கிப்பதை தான் நீங்கள் கேட்கிறீர்களா?
This is the woman you're listening to.
இந்த ஸ்திரீ பிரசங்கிப்பதை தான் நீங்கள் கேட்கிறீர்களா?
You're saying, oh, what a nice message.
ஓ, என்ன நல்ல செய்தி.
Remember from whom you learnt them.
இன்னாரிடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்கியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
From whom you learnt it.
இன்னாரிடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டாய் என்பதை அறிந்திருக்கிறதும் அல்லாமல்.
Do you know anything about how that preacher's children are living?
அந்த பிரசங்கியாருடைய பிள்ளைகள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா?
His children may be divorced.
அவனுடைய பிள்ளைகள் விவாகரத்து செய்துள்ள இருக்கலாம், பின்வாங்கி போனவர்களா இருக்கலாம்,
living for the world,
உலகத்துக்காக வாழ்கிறவர்களா இருக்கலாம்.
He himself may be divorced and remarried.
அவரே அந்த பிரசங்கியாரே விவாகரத்து செய்து மறுமணம் செய்து கொண்டவராய் இருந்திருக்கலாம்.
You don't know all that. You say, oh, what a wonderful message.
உனக்கு இதெல்லாம் தெரியாதபடி அவர் பேசுகிற செய்தியை கேட்டு என்ன அற்புதமான செய்தி என்று
பிரமிக்கிறீர்கள்.
அவர் எப்படிப்பட்ட சபையை கட்டியிருக்கிறார் தெரியுமா?
You go there, you'll find he has not even built one church.
போய் பார்த்தால் தான் தெரியும், ஒரு சபையை கூட அவர் கட்டவில்லை.
He's just a preacher.
அவர் ஒரு பிரசங்கியார், அவ்வளவுதான்.
Remember this phrase.
இந்த வாக்கியத்தை, வாசகத்தை நினைவில் வைத்துக்
கொள்ளுங்கள்.
இன்னாரிடத்திலிருந்து நீ கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல்.
நான்
நேர்மையா உங்களுக்கு சொல்கிறேன்,
I would rather learn things from Mother Teresa than from all these American preachers.
இந்த அமெரிக்க பிரசங்கியார்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதை காட்டிலும் நான் அன்னை தெரசாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வேன்.
She at least lived a good life.
அன்னை தெரசா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள்.
Even if her doctrines were a few wrong,
அவருடைய உபதேசங்களிலே சில தவறுகள் இருந்தாலும் கூட,
but at least I know how she cared for the poor.
ஏழைகளுக்கு எப்படி கரிசனை கொண்டால் உதவினார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
She did not take money from people to buy aeroplanes for herself.
தனக்கென்று ஏரோப்ளேன் வாங்குவதற்காக மக்களிடத்திலே பணத்தை வசூல் செய்யவில்லை.
Remember this phrase, knowing from whom you learnt it.
இன்னாரிடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டாய் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும் என்கிற வாசகத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Don't just be taken up with some people who preach.
ஏதோ
messages
பிரசங்கிக்க நல்ல செய்திகளை பிரசங்கிக்கூடிய மக்களினாலே நீங்கள் கவரப்பட வேண்டாம்.
There are some famous preachers wandering around Tamil Nadu also.
தமிழ்நாட்டிலேயும் கூட சில பிரபலமான பிரசங்கியார்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள்.
Preach to big crowds.
பெரிய பெரிய கூட்டங்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள்.
And you know that in those big crowds of thousands of people, there are a lot of unconverted people.
அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே திரளான கூட்டத்தின் நடுவிலே ரட்சிக்கப்படாத மனம் திரும்பாத மக்கள் இருக்கிறார்கள்.
Hundreds and hundreds of unconverted people.
நூற்றுக்கணக்கான ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள்.
How can they take a bucket and collect money from them?
இப்பொழுது ஒரு பக்கெட்டை அனுப்பி எப்படி அவர்களிடத்திலிருந்து காணிக்கை வசூல் செய்யலாம்?
You don't think there's anything wrong in that?
அதிலே தவறு இருக்கிறது என்று எண்ணவில்லையா?
See what the Bible says.
வேதம் என்ன சொல்லுது என்று பாருங்கள்.
How the early Christians served the Lord.
ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள்?
See the third epistle of John.
யோவான் எழுதின மூன்றாவது நிருபம், மூன்று யோவான்,
third epistle of John.
மூன்று யோவான் பக்கம் 331.
Early Christians preachers.
ஆரம்பகால கிறிஸ்தவ பிரசங்கியார்கள்.
See their example.
அவருடைய உதாரணத்தை மாதிரி பாருங்கள்.
Verse 7.
ஏழாம் வசனம்.
They went out for the sake of the name of Jesus Christ. Taking nothing from the unbelievers.
ஏனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள்.
That is how those people served God.
இப்படித்தான் அந்த நாட்களில் அந்த மக்கள் தேவனை சேவித்தார்கள்.
He said, we will not take one rupee from any unbeliever.
அவிசுவாசியிடத்தில் ஒரு ரூபாயை கூட நான் வாங்க மாட்டேன்.
If I starve, I will starve, but I will not take money from an unbeliever.
பட்டினி கிடக்க வேண்டுமா? பட்டினி கிடக்கிறேன், ஆனால் அவிசுவாசியிடத்தில் ஒரு பைசா நான் வாங்க மாட்டேன்.
But today all these preachers, television preachers, public preachers, they all collect money from unbelievers.
ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய டிவி பிரசங்கியார்கள், பொதுப்படையில் பிரசங்கிக்கக்கூடிய பொது பிரசங்கியார்கள் எல்லா விதமான மக்களிடத்திலிருந்தும் காணிக்கை வசூல் செய்கிறார்கள்.
You have learned truth from them.
இவர்களிடத்திலிருந்து நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொண்டீர்களா?
Learn truth from people who disobey the word of God.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களிடத்திலிருந்து நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்கிறீர்களா?
Know from whom you have learned truth.
இன்னாரிடத்திலிருந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டாய் என்பதை அறிந்து கொள்வாயாக.
The truth may be good.
சத்தியம் நன்றாக இருக்கலாம்.
Supposing a man full of leprosy,
ஒரு தொழுநோய் நிறைந்த மனிதன்,
or very infectious diseases in his hands,
அல்லது ஏதோ பயங்கரமான தொற்று நோய் கைகளிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன்,
picks up a beautiful apple from a basket and gives it to you.
ஒரு பழக்குடையிலிருந்து அழகான அருமையான ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறார்.
Will you take it and eat it?
நீங்கள் அதை வாங்கி புசிப்பீர்களா?
Why not? It's a good apple.
நல்ல ஆப்பிள் தானே, வாங்கி சாப்பிடுங்களே.
It's a nice apple.
நல்ல ஆப்பிள்.
I'll say no.
நான் மாட்டேன் என்று சொல்லிவிடுவேன்.
There's infection in that man's hand.
அந்த மனிதனுடைய கையிலே தொற்று வியாதியுடைய கிருமிகள் இருக்கிறது.
But the apple is good.
நான் இப்பொழுது ஆப்பிள் சரியா இல்லையா என்று நான் சொல்லவில்லை.
You just need to touch it for the germs to go to the apple.
அந்த ஆப்பிளை தொட்ட மாத்திரத்திலே கைகளில் இருக்கக்கூடிய கிருமிகள் அந்த ஆப்பிளுக்கு சென்றுவிடும்.
We are very careful when it comes to food.
ஆகாரம் என்று வரும்பொழுது அவ்வளவு கவனம் உள்ளவர்களா இருக்கிறோம்.
But many Christians are careless when it comes to receiving God's word.
ஆனால் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற விஷயத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் கவனமாக இல்லவே இல்லை. இந்த வாசகத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Did you learn it?
இன்னாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாய்? யாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாய்?
That is what Paul is telling Timothy.
இதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார்.
Don't just see whether those other preachers are great preachers. Those days also there were people like that.
அந்த நாட்களிலேயும் கூட பெரிய பிரசங்கியார்கள் இருந்தார்கள். ஆகவே இந்த நாட்களிலே பெரிய பிரசங்கியார் எங்கே இருக்கலாம் என்று பார்க்க வேண்டாம்.
They were saying we can preach better than Paul.
அந்த நாட்களிலேயும் சொன்னார்கள், பவுலே என்ன, பவுலை காட்டிலும் நாங்கள் மென்மையாய் பிரசங்கிப்போம் என்று சொன்னார்கள்.
Paul says they may be better preachers than me.
என்னை காட்டிலும் நன்றாக பிரசங்கிகள் இருக்கலாம் என்று பவுல் சொல்கிறார்.
Know from whom you learned these truths.
ஆனால் இந்த சத்தியங்களை இன்னாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாய் என்பதை அறிந்து கொள்.
Let's turn back to 2 Timothy chapter 2.
மீண்டும் நாம் 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்திற்கு வருவோம்.
He says if you want to raise up another generation for God,
தேவனுக்கென்று இன்னொரு தலைமுறையினரை சந்ததியை எழுப்ப வேண்டுமானால்,
not only you must know from whom you learned these truths,
இன்னாரிடத்திலிருந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டாய் என்பதை அறிந்திருக்கிறது மட்டுமல்லாமல்,
2 Timothy 2 verse 3,
2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 3 வசனம்,
you must be just like me to suffer hardship as a good soldier of Jesus Christ.
நீயும் என்னைப் போலவே இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும்.
You know Paul, they called him a heretic and a false teacher.
பவுலை பார்த்து கள்ள போதகன் என்றும் அவர் பிசாசு பிடித்தவர் என்றும் சொன்னார்கள்.
You know that?
உங்களுக்கு தெரியுமா?
Even towards the end of his life,
அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே கூட,
they said this fellow is a cult leader.
இவன் ஒரு மார்க்க சம்பந்தமான மார்க்கத்திற்கு தலைவன்.
That was part of the hardship Paul suffered.
அது திங்கவன் அனுபவிப்பதிலே ஒரு பகுதி.
See Acts of the Apostles chapter 24.
அப்போஸ்தல நடபடிகள் 24 அதிகாரத்திலே பாருங்கள்.
Paul is giving his testimony.
பவுல் தன்னுடைய சாட்சியை சொல்கிறார்.
He is standing before a king called Felix.
Felix என்ற ஒரு ராஜா முன்பாக இருக்கிறார்.
And he is giving his testimony.
தன்னுடைய சாட்சியை சொல்கிறார்.
Verse 14.
14 வசனம்.
He says I admit that according to the way which other people call a cult, I am serving God.
உம்மிடத்திலே ஒன்றை நான் ஒத்துக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் 24:14. அது என்னவென்றால், இவர்கள் மதபேதம், கல்ட் என்று சொல்லுகிறார்கள். மார்க்கத்தின்படியே நான் அப்படியேதான் இருக்கிறேன்.
What other people are calling a false teaching?
மற்றவர்கள் பொய்யான போதம் என்று சொல்கிறார்களே.
Do you know that they called Paul a false teacher?
பவுலை பொய் போதகன், கள்ள போதகன் என்று சொன்னார்கள், அழைத்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
That is when he was over 60 years old after preaching 30 years they were calling him a false teacher.
பவுல் 30 ஆண்டுகள் பிரசங்கித்த பிறகு 60 வயதிலே பவுலை பார்த்து கள்ள போதகன் என்று சொல்கிறார்கள்.
They can say what they like.
அவர்கள் என்ன விரும்புகிறாரோ அதை அவர் சொல்லலாம்.
He says let them call me a false teacher.
என்னை ஒரு பொய் போதகன் என்று அவர் அழைக்கட்டும்.
But I'll tell you what my false teaching is.
ஆனால் என்னுடைய பொய் போதகம் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Number 1. Verse 14.
14வது வசனம்.
I believe everything written in the law and the prophets.
இங்கே தீர்க்கதரிசன நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொன்றையும் நான் விசுவாசிக்கிறேன்.
That is another word for the Bible of those days. Those 39 books was called the Bible.
அந்த நாட்களில் இருந்த 39 புத்தகங்களுக்கு இன்னொரு பெயர் நியாயப்பிரமாண தீர்க்கதரிசன புத்தகம்.
They call me a false teacher. I'll tell you what it is. I believe everything written in the Bible.
அவர் என்னை ஒரு மார்க்கபேதத்தின் தலைவன் என்று சொல்கிறார்களா? நான் எதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறேன்? வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனையும் நான் விசுவாசிக்கிறேன்.
Number 2.
இரண்டாவது.
I believe verse 15. There will be a resurrection of the righteous people and of the wicked people.
15வது வசனத்தில் நீதிமான்களுக்கும் அநீதிமான்களுக்கும் உரிய உயிர்த்தெழுதல் உண்டு என்று விசுவாசிக்கிறேன்.
Because I want to be in the resurrection of the righteous.
அப்படி நீதிமான்களின் உயிர்த்தெழுதலை நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறபடினாலே
15வது வசனம். I keep my conscience free from any disturbance. I keep my conscience pure before God and before men.
தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன்.
That means if I hurt somebody, I immediately ask forgiveness.
அவருடைய பொருள் என்னவென்றால், யாரையாவது நான் மனம் புண்படுத்தி பேசிவிட்டால் உடனே போய் மன்னிப்பு கேட்டுவிடுவேன்.
If my conscience convicts me, I have sinned against God, I immediately ask God for
தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன் என்று மனசாட்சி உணர்த்துமானால் உடனே தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிடுவேன்.
That is what I practice.
இதைத்தான் நான் நடைமுறைப்படுத்துகிறேன்.
That is what I teach others.
இதைத்தான் மற்றவர்களுக்கு போதிக்கிறேன்.
Believe the whole Bible.
முழு வேதாகமத்தையும் விசுவாசிக்கிறேன்.
Obey the whole Bible.
முழு வேதாகமத்தையும் கீழ்ப்படுகிறேன்.
If your conscience convicts you, ask forgiveness immediately.
உன்னுடைய மனசாட்சி உனக்கு உணர்த்தி உடனே மன்னிப்பு கேள் என்று சொன்னால்
and ask forgiveness from others
மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்பேன்
then you will be ready for the resurrection
அப்பொழுது நீ உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாய் இருப்பாய்
you want to call that a false teaching you can call it what you like
இதுதான் கள்ள போதகம் என்று அழைத்தால் விரும்புகிறபடி அழைத்துக் கொள்ளுங்கள்
Paul said don't worry what people say
மக்கள் எதை சொல்கிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் கவலைப்பட வேண்டாம்
chapter 2 verse 2 Timothy 2:3 to suffer hardship with me as a good soldier of Jesus
என்னை போல நல்ல போர்ச்சேகவனாய் சுவிசேஷத்திற்கு தீங்கு அனுபவி என்ற 2 Timothy 2:3 வாசிக்கிறோம்
Supposing you join the army
ஒருவேளை நீங்கள் பட்டாளத்திலே சேர்ந்தால்
and you tell the army see I don't want any bullets to hit me anywhere
எனக்கு எந்த குண்டும் துளைக்க கூடாது ஆனால் நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் ராணுவத்திலே
I don't want any bullets to hit me in the war
நான் சண்டைக்கு போனால் எந்த ஒரு குண்டும் என்னை துளைக்க கூடாது
then they'll say you should join the circus not army
அப்படியால நீ ராணுவத்திலே சேர்ந்திருக்க கூடாது சர்க்கஸிலே சேர்ந்திருக்க வேண்டும்
there nobody will fire bullets
அங்க யாருமே உன்னை பார்த்து துப்பாக்கியில சுட மாட்டார்கள்
army means so many people you'll be getting bullets all over you got to run and hide and
ராணுவம் என்று சொன்னால் பல துப்பாக்கி குண்டுகள் உன்னை நோக்கி வரும் நீதான் ஒளிந்து ஓட வேண்டும்
so if you want to be a christian
ஆகவே நீ கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டுமானால்
you say no I don't like anybody speaking bad about me
யார் என்னை குறித்து கெட்டதாய் நல்ல தீமையானதை பேசவே கூடாது
rather go and join the circus be a clown in the circus they'll always speak nicely about
சகோதரனே நீ சர்க்கஸிலே போய் கோமாளியாக சேர்ந்து விடு எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பார்கள் சந்தோஷப்படுவார்கள்
seek to be a disciple of Jesus
இயேசு கிறிஸ்து சீஷனாய் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டாம்
they call the master prince of devils what will they call you
எஜமானியே பேல்செபூலின் தலைவர் என்று சொன்னால் உங்களை எப்படி அழைக்க மாட்டார்கள்
we want to raise another generation that they are soldiers not people going on a picnic
picnic pogra makkal alla raanuvathile serakudiya por veerargalai naam varakudiya sandhil eluppa vendum
I want to be a soldier of Jesus Christ till the end of my life
enudaiya vaalkin mudivu variyendam naan yesu kurthukku nalla porchevana irukku virumbugiren
a fearless soldier
or bayamillada sevagan
not afraid of what people say about me
janangal ennai kurithu enna solluvaargal endradhu satrum bayamillada vaalkai
not afraid of the devil
pisasai kurithu bayamillada vaalkai
not afraid of anything
edhai kurithum bayamillada vaalkai
I want to be a soldier
நான் ஒரு போர்ச்சேகனாய் இருக்க விரும்புகிறேன்
you know the type of people we must raise in our churches
நம்முடைய சபைகளிலே எப்படிப்பட்டவர்களை பயிற்சி கொடுத்து எழுப்ப வேண்டும் தெரியுமா
soldiers
போர்ச்சேவகர்கள்
men and women
ஆண்களும் பெண்களும்
not to fight with people
ஜனங்களோடு கூட சண்டை போடுகிற போர்ச்சேகன் அல்ல
fight with the devil
பிசாசோடு போரிடுகிற போர்ச்சேவகர்
a soldier who is not afraid of hardship
ஒரு போர்ச்சேவகன் தீங்கு அனுப்புவதை அனுபவிப்பதை குறித்து பயப்பட மாட்டான்
who is not verse 4 who is not always getting entangled in the worldly things
அவன் எப்பொழுதே 4வது வசனத்திலே வாசிப்பது போல பொதுவான வாழ்க்கையிலே போய் சிக்கிக்கொள்ள மாட்டான்
we are not going to raise a good generation for the future if we don't teach them to Use the world but don't bury yourself in the world.
உலகத்திலே உள்ள காரியங்களை பயன்படுத்தி உன்னையே உலகத்துக்குள்ளே மூழ்கடித்துக் கொள்ள வேண்டாம் என்றுதான் நம்முடைய இலை தெரியும்ல இருக்க நாம் சொல்ல வேண்டும்.
You know the Bible says we must use the things in the world but not get so occupied with it that our whole mind is in that.
நம்முடைய முழு மனதுமே அதிலே மூழ்கடிக்க கூடிய அளவுக்கு உலகத்தினுடைய காரியங்களிலே நாம் நுழைந்து விட கூடாது. ஆனால் உலக காரியங்களை பயன்படுத்தலாம் என்று வேதம் சொல்கிறது.
When I was a very young Christian, 22 years old.
22 வயது நிரம்பிய இளம் கிறிஸ்தவனாக நான் இருக்கும் பொழுது.
22 years old.
22 வயது.
Younger than many of you.
உங்களில் இருக்கக்கூடிய அநேகரை காட்டிலும் இளைய வயது.
God gave me a verse.
தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார்.
I have never forgotten.
ஒரு காலம் நான் மறக்கவே இல்லை.
I want to share it with you.
நான் இதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
1 Corinthians 7.
1 கொரிந்தியர் 7 அதிகாரம்.
And verse 30.
30th vasanam.
And 31.
30 31 vasanam.
If you weep, you should be like a person who is not weeping.
அழுகிறவர்கள் அழாதவர்கள் போல.
Yeah, there are certain things that happen in the world, we have to weep.
சில காரியங்கள் உலகத்திலே நடக்கிறது, அதை நாம் அழ வேண்டும்.
But we can't spend all our time weeping.
ஆனா நம்ம எல்லா நேரத்தையும் அழுது கொண்டே கழிக்க கூடாது.
We have got to serve the Lord.
நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும்.
If you rejoice in some, you got a promotion or you made some money, fine.
சந்தோஷப்படுகிறவர்கள் உங்களுக்கு வேலை உயர்வு வந்து விட்டது அல்லது அதிக பணம் கிடைத்து விட்டது சந்தோஷப்படுகிறீர்களா?
Don't spend all the time rejoicing in that.
ஆனால் வாழ்க்கை முழுவதுமே சந்தோஷத்திலேயே செலவழிக்க வேண்டாம்.
Okay, you bought something.
ஏதோ ஒரு ஒன்றை வாங்கி விட்டீர்கள்.
Verse 30.
30th வசனம்.
Don't get so occupied with that house you bought or that scooter you bought.
நீங்கள் கொள்ளுகிறவர்கள் போல நீங்கள் வாங்கின ஸ்கூட்டர் அல்லது வாங்கின வீடு வாங்கின நிலம் அதிலேயே இருந்து விட வேண்டாம்.
ஸ்டெடி விட வேண்டாம்.
31
You have to live in the world, you have to use it, but don't become so occupied with that.
இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போல அதிலேயே திளைத்து விட கூடாது.
And this one phrase.
இந்த ஒரு வாசகம்.
Verse 35.
35th வசனம்.
Last part.
கடைசி பகுதி.
I want you to have an undistracted devotion to the Lord.
நீங்கள் கவலை இல்லாமல் கத்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
When I was 22 years old, I wrote it in the front of my Bible.
23 வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய வேதாகமத்தின் ஆரம்ப பக்கத்தில் அதை எழுதி கொண்டேன்.
You must have an undistracted devotion to Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் மேல் எந்த ஒரு சிதறலும் இல்லாத ஒரு நேச பக்தி.
Nothing must drive you away from that.
இந்த பக்தியிலிருந்து எதுமே நம்மை விலக்கி விட கூடாது.
Those days I was working in the navy.
அந்த நாட்களிலே நான் கப்பற்படையிலே பணி செய்து கொண்டிருந்தேன்.
But in the midst of my work I said, Lord, I'm devoted to you first.
ஆண்டவனுடைய வேலையின் மத்தியிலேயே நான் தேவனை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே பிரதானமாக நான் உமக்கென்று நான் அர்ப்பணிக்கப்பட்டவன்.
I find so many young people today who don't have that undistracted devotion to the Lord.
ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கிறது என்னவென்றால் அநேக வாலிபர்களுக்கு இப்படி சிதறாத தேவன் மீது இருக்கக்கூடிய நேச பக்தி இல்லை.
So many of their worldly friends make them think about movies and cinemas and all types of other things.
அநேக வாலிபர்கள் தங்களுடைய உலக நண்பர்களோடு கூட சேர்ந்து சினிமாவை பற்றியும் உலகத்தை பற்றியுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
More stylish dresses and painting their faces and all that.
எப்படி முகத்துக்கு சாயம் பூசுவது, எப்படி ஸ்டைலாக ஆடை அணிவது, இதை குறித்து தான் பேசுகிறார்கள்.
What is most important when Jesus comes?
இயேசு வரும்பொழுது பிரதானமான காரியம் என்ன?
Undistracted devotion to Christ.
சிதறடிக்கப்படாத கவனம் நிறைந்த தேவன் மேல் உள்ள ஒரு பக்தி.
You can't become a servant of God in 1 year or 2 years.
ஒரு வருஷத்திலே அல்லது 2 வருஷத்திலே நீங்கள் தேவனுடைய ஊழியராய் மாறிவிட முடியாது.
It takes many years for God to make you a faithful servant.
நீங்கள் ஒரு உண்மையுள்ள ஊழியராய் மாறுவதற்கு ஆண்டவருக்கு பல ஆண்டுகள் பிடிக்கும்.
Start when you are young.
ஆகவே வாலிப பிராயத்திலே ஆரம்பித்து விடுங்கள்.
Take seriously all the things you hear in the church.
சபையிலே கேட்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் கருத்தாய் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
Remember this phrase.
இந்த வாசகத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Undistracted devotion to the Lord.
கவலை இல்லாமல் தேவனை பற்றி கொண்டிரு.
Means in the midst of all your work, your eyes are fixed on Jesus.
உங்கள் வேலையின் மத்தியிலேயும் கூட உங்கள் கண்கள் இயேசு மீதே பதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கதையை
கேள்விப்பட்டேன்.
ஒரு பெரிய கலை அரங்கத்திலே ஒரு சிறிய பையன் வயலின் கருவியை இசை மீட்டிக் கொண்டிருந்தான். 10 வயது
பையன்.
அவன் மிகவும் நேர்த்தியாக அந்த இசை கருவியை
வாசித்தான். Clapped when he finished 1 hour of this playing.
ஒரு மணி நேர இசையை அவன் வயலினில் வாசித்த பிறகு முழு கூட்டமுமே அந்த இசையில மயங்கியது. முடிந்தவுடனே கர ஒளி எழுப்பினார்கள்.
The newspaper reporters came and asked him, how you played so well?
செய்தியாளர்கள் அவனிடத்திலே வந்து எப்படி இவ்வளவு நிறுத்தியாய் நீ வயலின் வாசிக்கிறாய் என்று கேட்டார்கள்.
He said, my violin teacher was sitting over there.
என்னுடைய வயலின்
பால்கனி
சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அந்த பால்கனியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்.
I was not looking at the people here.
நான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை நான் பார்க்கவில்லை.
As I was playing, I was looking at him.
நான் இந்த வயலினை வாசிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியரையே பார்த்துக் கொண்டே இருந்தேன்.
Was he nodding his head?
அவர் தலையை ஆசைத்துக் கொண்டிருக்கிறாரா?
Or was he saying no, not like that?
அல்லது அப்படி இல்லை என்று தலையை இப்படி ஆட்டுகிறாரா?
There was only for 1 hour I was only looking at.
ஒரு மணி நேரம் அவருடைய முகத்தை பார்த்துக் கொண்டே நான் வாசித்தேன்.
I learned something from that story.
அந்த கதையிலிருந்து ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன்.
I said, Lord, that's how I want to live my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் நான் வாழ வேண்டும்.
I have a teacher in heaven.
எனக்கு பரத்திலே ஒரு ஆசிரியர் உண்டு, ஒரு போதனை போதிக்கிறவர் உண்டு.
Everything good I have learned in my life I learned only from him.
என்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட நல்லது எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்தே நான் கற்றுக்கொண்டேன்.
There are thousands of people watching my life.
என்னுடைய வாழ்க்கையை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
I am not interested what they are thinking of me.
அவர்கள் என்னை குறித்து என்ன எண்ணுகிறார்கள் என்பதில் எனக்கு விருப்பம் இல்லை.
I see my master.
என்னுடைய எஜமானை நான் பார்க்கிறேன்.
When I preach I see Jesus listening to me.
நான் பிரசங்கிக்கும் பொழுது இயேசு என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். குடும்பத்திலே நான் வாழக்கூடிய
வாழ்க்கை
என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை நான் அறிந்தவனாய் வாழ்கிறேன். அவரையே நான் பிரியப்படுத்தி வாழ விரும்புகிறேன். நர்மையான இளம் வாலிபர்களே, பெரியவர்களே, எப்பொழுதுமே இதை குறித்து சிந்தனை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நாட்கள் பிடிக்கும். ஆனால் அதற்கு நேராக நீங்கள் பிரயாசப்படுங்கள்.
This is the meaning of let us run the race looking unto Jesus.
இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடுவோம் என்கிற வசனத்தினுடைய அர்த்தம் இதுதான்.
Hebrews 12 verse 1 and 2.
எபிரேயர் 12 அதிகாரம் 1 2 வசனங்கள்.
Let us run the race looking unto Jesus.
இயேசுவை நோக்கி பார்த்துக்கொண்டு நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடுவோம்.
Always looking at him.
நாம் எப்பொழுதே அவரையே நோக்கி பார்க்கக்கூடிய வாழ்க்கை.
That is how we must run this race.
இப்படித்தான் நாம் இந்த ஓட்டத்தை ஓட வேண்டும்.
That is how we must endure until the end.
இப்படித்தான் நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும்.
Remember from whom you have learned these truths.
இன்னார் இடத்திலிருந்து இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டாய் என்பதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள்.
Be a good soldier.
நல்ல போர் சேவகனாய் இருந்துவிடு.
Be willing to suffer hardship.
கிறிஸ்துவுக்கென்று தீங்கு அனுபவிப்பதற்கு ஆயத்தமுள்ளவனாயிரு.
The Lord needs you.
தேவனுக்கு நீ தேவை.
I'll say one more thing in closing.
இன்னும் ஒரு காரியத்தை நான் முடிக்கும் பொழுது சொல்கிறேன்.
Towards the end of Jesus' life he wanted to gather his children together. He wanted to ride into Jerusalem before the crucifixion.
இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அவர் எருசலேமை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார்.
And he had decided that he's going to ride on a donkey.
அவர் ஒரு கழுதின் மேல் ஏறி போக முடியாது தீர்மானித்தார்.
So he told his disciples,
தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார்,
go into that town.
அந்த ஊருக்குள்ளே போங்கள்.
And then you will find a donkey tied there, go and bring him to me.
அங்கே ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கும், அதை பார்த்து அதை எனக்கு என்று கொண்டு வாருங்கள்.
Matthew 21
மத்தேயு 21 அதிகாரம்.
There's a great lesson here.
அங்கே ஒரு பெரிய பாடம் நமக்கு இருக்கிறது.
Jesus told his disciples.
இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார்.
Verse 2.
இரண்டாம் வசனம்.
Go to the village opposite, you'll find a donkey there with a colt. Untie the donkey and bring him to me.
எதிரே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய கூட ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து இடத்திலே கொண்டு வாருங்கள்.
You know, kings those days used to ride on horses.
உங்களுக்கு தெரியுமா, அந்த நாட்டிலே ராஜாக்கள் குதிரையிலே தான் சவாரி செய்வார்கள்.
To ride on a donkey is a very shameful thing.
கழுதையிலே சவாரி செய்வது என்பது ஒரு வெட்கமான காரியம்.
But Jesus came as a servant.
ஆனால் இயேசுவோ ஒரு வேலைக்காரனாக வந்தார்.
So he got a donkey.
ஆகவே ஒரு கழுதையை எடுத்துக்கொண்டார்.
And listen to this. This is the word that spoke to me.
கவனித்து கேளுங்கள், இதுதான் என்னோடு கூட பேசின வார்த்தை.
If somebody asks you, what are you doing?
நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று யாராவது உங்களை கேட்டால்,
Say, the Lord has need of this donkey.
இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள்.
That really blessed my heart.
இது உண்மையாலுமே இந்த வாசகம் என்னை உள்ளத்தை ஆசீர்வதித்தது.
I say, Lord, you needed a donkey.
ஆண்டவரே, உமக்கு ஒரு கழுதை தேவைப்பட்டதா?
I volunteer.
ஆண்டவரே, நானே என்னை தொண்டாளனாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன்.
I'm ready.
நான் தயாராயிருக்கிறேன்.
I'm available.
நான் ஆயத்தமாயிருக்கிறேன்.
I may be as stupid as a donkey.
ஒரு கழுதை போல ஒரு புத்தியீனனாய் இருக்கலாம்.
But you have need of me.
ஆனாலும் ஆண்டவரே, உமக்கு நான் தேவை.
You can ride on me.
நீர் என் மேல் சவாரி செய்யலாம்.
And what honor that donkey got.
இந்த கழுதை குட்டிக்கு என்ன கணம் கிடைத்தது பாருங்கள்.
It says when he came on that donkey people were throwing their coats and all on the ground.
கழுதிலே இயேசு சவாரி வரும்பொழுது அவர்கள் எல்லாரும் அந்த கழுதி நடக்கக்கூடிய வழியிலே தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் விரித்தார்கள்.
Verse 7.
ஏழாம் வசனம்.
That stupid donkey must have thought what a big person I am, people are throwing their coats in front of me.
அந்த புத்தியமான கழுதி என்ன நினைத்திருக்கும், நான் எவ்வளவு பெரிய ஆள், மக்கள் தங்களுடைய கோட் சூட்டெல்லாம் எனக்கு முன்பாக விரிக்கிறார்கள் நான் நடந்து செல்வதற்கு.
They were not honoring the donkey.
அவர்கள் கழுதையை கனம் பண்ணவில்லை.
Honoring Jesus.
அவர்கள் இயேசுவை கனமணினார்கள்.
Because as soon as Jesus got off that donkey.
ஏனென்றால் இயேசு அந்த கழுதையிலிருந்து இறங்கின மாத்திரத்தில்
Nobody threw any coats, nobody even bothered about that.
யாரும் அந்த கழுதைக்கு வஸ்திரத்தை விரிக்கவில்லை, யாரும் அந்த கழுதையை குறித்து அக்கறைப்பட்டதாக தெரியவில்லை.
Remember that.
ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
If people give you some honor,
ஜனங்கள் உங்களுக்கு ஒரு கனமணினால்
You are still a donkey.
நீங்கள் இன்னும் கழுதையாய்த்தான் இருக்கிறீர்கள்.
It's Jesus who is being honored.
இயேசு தான் கனப்படுத்தப்படுகிறார். ஆனால்
the Lord needs you.
கர்த்தருக்கு நீ தேவை.
The Lord has need of you. That really blessed my heart.
கர்த்தருக்கு இது தேவைப்படுகிறது. ஆண்டவருக்கு வேண்டும். உண்மையிலேயே இந்த வார்த்தை என்னை ஆசீர்வதித்தது.
When I was a young Christian.
நான் ஒரு வாலிப கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது
I read that.
நான் இதை வாசித்தேன்.
I said, Lord, you needed a donkey.
ஆண்டவரே, உமக்கு ஒரு கழுதை தேவைப்பட்டதா?
Those days I didn't know much of the Bible.
அந்த நாட்களில் எனக்கு வேதத்தை குறித்து அதிகமாக தெரியாது.
So encouraged, the Lord needs even a donkey.
ஒரு கழுதையை கூட தேவன் விரும்புகிறார், வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆச்சரிய உற்சாகப்படுத்தப்பட்டேன்.
I say that for the encouragement of some of you who say, oh, I'm not so spiritual.
நான் அவ்வளவு ஆவிக்குரிய நல்ல என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறேன், உங்களை பார்த்து சொல்கிறேன்.
I'm sure you got little more intelligence than a donkey.
ஒரு கழுதையை காட்டிலும் உங்களுக்கு சற்று புத்தி இருக்கிறது என்று எண்ணுகிறேன்.
The Lord needs you.
கர்த்தருக்கு நீ தேவை.
He needs every one of you.
உங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு தேவை.
Children,
பிள்ளைகளே,
older people,
பெரியவர்களே,
those who made a mess of your life,
வாழ்க்கையை குழப்பிக் கொண்டவர்களே,
the Lord will forgive you.
தேவன் உங்களை மன்னிப்பார்.
Forgive your past completely.
உடைய கடந்த காலத்தை முழுமையாக அவர் மன்னித்து விடுவார்.
He says, I will not remember your past life.
உடைய கடந்த கால வாழ்க்கை இனிமேலும் நான் நினையாமல் இருப்பேன் என்று சொல்கிறார்.
I need you.
ஆனால் நீ எனக்கு தேவை.
I don't need all the clever people.
எனக்கு புத்திசாலிகள் தேவையில்லை.
I'm not looking for lions and tigers.
எனக்கு சிங்கங்களும் புலிகளும் வேண்டாம்.
Donkeys.
கழுதைகள்.
Say, Lord, I'm available.
ஆண்டவரே, நான் ஆயத்தமாய் தயாராக இருக்கிறேன். நாம் ஜெபிப்போம்.
Bow our heads before God.
தேவன் முன்பாக நம்முடைய தலைகளை வணங்கி.
Will you say to the Lord?
தேவனை பார்த்து சொல்வீர்களா?
Lord, I'm ready.
ஆண்டவரே, நான் தயாராக இருக்கிறேன்.
I made many mistakes in my life.
என் வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறேன்.
Please forgive me.
என்னை தயவு செய்து மன்னியும்.
Please blot it all out in the blood of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவைகளை எல்லாம் கிறுக்கி போடும் ஆண்டவரே.
I'm available to you.
உமக்கென்று ஆண்டவரே, நான் தயாராக இருக்கிறேன்.
Please take me.
ஆண்டவரே, என்னை
Even though I am very foolish,
நான் புத்தியனாக இருந்தாலும்
please take me and do something with my life.
என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உமக்கு என்று பயன்படுத்தும்.
And I say to you, the Lord says, I will take you.
ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் உன்னை எடுத்துக்கொள்வேன்.
I will use you.
நான் உன்னை பயன்படுத்துவேன்.
I need you.
எனக்கு நீ தேவை.
Say thank you, Lord.
ஆண்டவரே, நன்றி என்று சொல்கிறீர்களா?
Thank you, Lord Jesus.
ஆண்டவரே, நன்றி என்று சொல்கிறீர்களா?
Amen.
நன்றி ஆண்டவரே. Amen.